السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவக்கம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகிலே படைக்கப்பட்ட சிறந்த படைப்பாக மனித சமூகத்தை படைத்து அதற்கு நேர் வழிகாட்டுவதற்காக வேண்டி அவனது வேதங்களையும் திருத்தூதர்களையும் அல்லாஹ் இந்த உலகிற்கு அனுப்பினான். அதில் இறுதி வேதமாக இருக்கிற நமது வேதம் உலகிலே கொடுக்கப்பட்ட அத்தனை வேதங்களிலும் மிக அற்புதமான வேதமாக, உலகம் உள்ளளவும் மக்கள் அதன்படி செயலாற்றுகின்ற நிலையில அந்தஸ்து பெற்ற வேதமாக அல்லாஹ் அந்த வேதத்தை அமைத்து தந்தான். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிற போது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வைன்னா லஹு லஹாஃபிளூன், நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், இதனை பாதுகாப்பதும் நமது பொறுப்பு, நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் உறுதியளிக்கிறான். திருக்குர்ஆன் கடைசி காலம் வரையிலும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. திருக்குர்ஆன் இந்த உலகிலே மிகப்பெரிய அற்புதமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது குர்ஆனை பாதுகாக்க வேண்டிய கடமை, அந்த பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்பட்டுவிட்டதோ, அப்போதே அது யாருக்கு இறக்கப்பட்டதோ, யாரின் மீது இறக்கி அருளப்பட்டதோ, அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வையும் பாதுகாப்பது அல்லாஹுக்கு பொறுப்பாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வாழ்வு பாதுகாக்கப்பட்டால்தான், அவர்களது வரலாறு பாதுகாக்கப்பட்டால்தான் திருக்குர்ஆன் உயிரோட்டம் உள்ளதாக அமையும், பாதுகாக்கப்பட்டதாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வும் குர்ஆனும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்கிறது. ஒன்றிலிருந்து ஒன்றை பிடிக்க முடியாத அளவுக்கு இரண்டும் ஒன்றிணைந்திருக்கிறது. எனவே குர்ஆன் பாதுகாக்கப்படும் காலமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வும் பாதுகாக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே அறைகூவல் விடுக்கிற போது மனிதர்களாகிய நீங்களும் ஜின்களும் இன்னும் நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அத்தனை கடவுள்களையும் ஒன்று சேர்த்து இது போன்ற ஒரு அத்தியாயத்தை அல்லது இது போன்ற ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். உலகில் வாழும் காலமெல்லாம் எந்த சக்தியாலும் அப்படிப்பட்ட ஒரு அற்புத திறமையை போன்ற ஒரு வசனத்தை கூட கொண்டு வர முடியாது என்பதனை அல்லாஹ்வே பதிலாகவும் சொல்லி காட்டுவான். அதுபோலத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவரது வாழ்வை போன்று எந்த மனிதராலும் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக, ஒரு கணவராக, ஒரு வியாபாரியாக, ஒரு போதகராக இளைஞராக சிறுவராக முதியவராக செயலாற்று அதாவது சொல்லாற்றக்கூடியவராக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடியவராக எந்த அமைப்பிலே அவர்கள் செயலாற்றிருந்தாலும் எத்தனை வகையான வாழ்க்கை அவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்திருந்தாலும் அதில் ஒன்றை போல கூட யாராலும் வாழ முடியாது, யாராலும் செயலாற்ற முடியாது. அவர்கள் வாழ்ந்த காலம் குறைவு, 63 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 23 ஆண்டுகளாக மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள். இந்த உலக மனிதர்களிலேயே அவர்கள் போன்ற சாதனையை இந்த உலகத்திலே அந்த குறுகிய காலத்தில் யாரும் நிறைவேற்றியதில்லை, அந்த சாதனையை படைத்ததில்லை. உலகில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், மூளை முடுக்குகள் எல்லாம் இருக்கிற மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்குகின்ற பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்தது மிகப்பெரிய வரலாறாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வாழ்க்கையிலும் சரி, தனித மனித வாழ்க்கையிலும் சரி, எந்த மனிதராலும் இடம் பிடிக்க முடியாத அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். 1400 ஆண்டுகள் கழிந்த போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு பாதுகாக்கப்பட்டு வருகிறது, அவர்களோடு சேர்ந்திருக்கிற அத்தனையும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்யப்படாத காலம், அதற்குரிய சாதனங்கள் எல்லாம் இல்லாத காலம். ஏன், நாம் எழுதுகிற பேப்பரும் கூட அந்த காலத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையும் அவர்களது வாழ்க்கை முறைகளையும் பதிவு செய்யப்பட்டு 1400 ஆண்டுகளாக அது பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் இதைவிட பெரிய சாதனை வேறையாக இருக்க முடியும்? காந்தியும் நேருவும் சொன்னது போல எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லா சாதனங்களும் பதிவு சாதனங்களும் இருக்கின்ற இந்த காலத்திலும் அதுபோன்ற ஒரு வாழ்வை யாரும் பதிவு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஏன், அவர்களது தலையிலும் தாடியிலும் 17 முடிகள் இருந்ததாக புகாரி சரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை நிறைய முடிகள் இருந்தன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை எப்படி இருந்தது, அவர்கள் உடை எப்படி இருந்தது, அவர்கள் நகம் எப்படி இருந்தது, நகத்தை எப்படி வெட்டுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமருவார்கள், எப்படி உறங்குவார்கள், எப்படி உண்ணுவார்கள், எப்படி அவர்கள் ஆடை அணிவார்கள். சாதாரணமாக மனிதர்கள் அணியக்கூடிய செருப்பும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு எவ்வாறு இருந்தது, கீழே செருப்பினுடைய பாகம் இருந்தாலும் மேலே 2 வார்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அமைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அசைவுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, எதுவுமே விடப்படவில்லை. முற்காலத்திலே வாழ்ந்த நபிமார்கள் அதில் வரலாறு அனைத்தும் நமக்கு கிடைக்கவில்லை, அந்தந்த காலத்தில் அது மறைக்கப்பட்டு போய்விட்டன. எத்தனையோ விஷயங்கள் அவர்களுடைய கற்பனை கதைகளாகவும் கூட பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில் சரியான ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லாமல் போய்விட்டன. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு ஆதாரத்தோடு எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான வாழ்வு இந்த உலகிலே யாருக்கும் தரப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூதாதியர்கள் நம்மிடத்திலே கேட்டால் நாம் நம்முடைய தந்தையின் பெயரை சொல்லுவோம், அதற்கு முன்னால் வாழ்ந்த அவருடைய தந்தையின் பெயரை சொல்லுவோம், அதற்கு மேல் நமக்கு தெரியாது. 2 தலைமுறைக்கு மேலே 3வது தலைமுறை சொல்வது என்பது ரொம்பவும் அரிது. பெருமானார் ஸல்லல்லாஹுடைய தலைமுறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 3 வகையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடுத்து அதுனான் வரையிலும், அதற்கப்புறம் அதுனானிலே இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரையிலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் தொடர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை தலைமுறையிலே பிறந்தவர்கள் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, வரலாற்று நூல்களிலே நாம் பார்க்கிற போது இதை பார்க்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் பெயர் அப்துல்லா, அவர்களது தந்தையின் பெயர் அப்துல் முத்தலிப், அவர்களது தந்தையின் பெயர் ஹாஷிம், அவர்களது தந்தையின் பெயர் அப்து மனாஃப், அவர்களது தந்தையின் பெயர் குசையி, அவர்களது தந்தையின் பெயர் கிலாப், அவர்களது தந்தையின் பெயர் முர்ரா, அவரது தந்தையின் பெயர் காபு, அவரின் தந்தையின் பெயர் லுஐ, அவருடைய தந்தையின் பெயர் காலிபு, அவருடைய தந்தையின் பெயர் ஃபிஹர், அவரது தந்தையின் பெயர் மாலிக், அவரது தந்தையின் பெயர் நவிர், அவரின் தந்தையின் பெயர் கினானா, அவருடைய தந்தையின் பெயர் ஹுசைமா, அவருடைய தந்தையின் பெயர் முதிரிகா, அவரது தந்தையின் பெயர் இல்யாஸ், அவரின் தந்தையின் பெயர் முல்லர், அவரின் தந்தையின் பெயர் நிசார், அவரின் தந்தையின் பெயர் மஹத்து, அவரின் தந்தையின் பெயர் அதுனான். இந்த அதுனானில் இருந்து இஸ்மாயில் அலி இஸ்லாம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரையிலும், அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாத்திலிருந்து ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் வரையிலும் இந்த அளவுக்கு தொடர்கள் பதிவு செய்யப்பட்ட எந்த மனிதரும் இந்த உலகத்திலே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களோடு சார்ந்து இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்வும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நான் உங்களுக்கு முன்னால் படித்து பார்த்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு, ஆய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஹாஷிம் என்பவர் யார், எப்படிப்பட்டவர், கினானா என்பவர் எப்படிப்பட்டவர், முலர் என்பவர் எப்படிப்பட்டவர் என்பவர் ஒவ்வொருவருக்கும் வரலாறு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் 500,000 பேர்கள் என்று வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 500,000 பேருக்கும் வரலாறு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை அறிவித்த ராவிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அவர்கள் செய்ததை பார்த்ததாக, அவர்கள் அங்கீகரித்ததாக சொல்லுகின்ற ராவிகள் இருக்கிறார்களே, ஒவ்வொரு ராவிகளுடைய வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அபூ ஹுரைரா என்பவர் யார், எப்போது இஸ்லாத்திற்கு வந்தார், அவருடைய தந்தை யார், அவருடைய மூதாதையர்கள் யார், அவர் எந்த ஊரைச் சார்ந்தவர், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார், என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தன என்ற அத்தனையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, அவர்களோடு தொடர்புடைய அத்தனை பேர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குகின்ற நேரத்தில் அவர்களுக்கு பிரசவம் பார்த்தவர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாயார் ஷிஃபா என்ற பெண்மணியாகும். உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில விழுகிற போது தன்னுடைய 2 கைகளால் அந்த குழந்தையை முதல் முதலிலே தாங்கிக் கொண்டவர்கள். அவர்கள் அவ்வளவு பேற்றை பெற்றவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலிலே பால் கொடுத்த தாய் சுவைபா என்கின்ற அபூலாபனுடைய அடிமை பெண்ணாகும். 8 பேர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்ப்பால் அறிந்திருக்கிறார்கள். அதிலே சுவைபாவும் ஹலீமத்து சாதியா என்கின்ற சாது குலத்தைச் சேர்ந்த ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமானவர்கள். 2 ஆண்டுகள் அவர்களிடத்திலே பால் குடித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி காலத்திலே அவர்களோடு பால் அருந்தியவர்களுடைய பெயர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, அவர்களது வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹசரத் அம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2 வகையிலே பால்குடி சகோதரர். ஆனால் ரசூலுல்லாஹுடைய தந்தையுடன் பிறந்த சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவைபாவிடத்திலும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பால் குடித்திருக்கிறார்கள். ஹலீமத்து சாதியாவிடத்திலும் பால் குடித்திருக்கிறார்கள். அதுபோல அப்துல்லாஹ் என்று சொல்லுகின்றவரும், அபூ சுஃபியான் என்று சொல்லுகிறவரும், உனைசா, ஹுதாபா என்ற 2 பெண்களும் ரசூலுல்லாஹ் பால் குடித்த காலத்திலே பால் குடித்தவர்கள், அந்த தாய்மார்களிடத்திலே பால் குடித்தவர்கள், பால்குடி சகோதர சகோதரிகள். இஸ்லாத்திலே 3 உறவுகள் பேணும்படி இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது, பாதுகாக்கும்படி சொல்லியிருக்கிறது. அதில் 1 பிறந்ததின் மூலமாக ஏற்பட்ட உறவு, பெற்றோர்களின் மூலமாக ஏற்பட்ட உறவு, தாய் தந்தையர்களின் தொடரிலே வருகின்ற உறவு முதன்மையானது. அதை முறிப்பது ஹராமாகும், கூடாது, தவறாகும், பாவமான செயலாகும். தன்னுடைய சகோதர சகோதரிகள், தன்னுடைய பெற்றோர்களின் சகோதர சகோதரிகள், அந்த உறவை பேணுவது மிக முக்கியமானது. இரண்டாவது உறவு திருமணத்தின் மூலம் ஏற்படுகின்ற உறவு. மனைவியை ஒருவளை திருமணம் செய்வதன் மூலம் உண்டாகின்ற உறவு இரண்டாவது, அதற்கு அடுத்த உறவு. மூன்றாவது ஒரு உறவு இருக்கிறது, அதுதான் பால்குடி உறவு. பால்குடி உறவையும் இஸ்லாம் பாதுகாக்க சொல்கிறது. காரணம், பால்குடி சகோதரர்கள் ஒருவர் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்யக்கூடாது, அவர்களது பிள்ளைகளை திருமணம் செய்யக்கூடாது. எப்போது ஒரு குழந்தை ஒரு பெண்ணிடத்திலே பால் அருந்துகிறதோ அந்த பெண்ணினுடைய கணவன் அந்த குழந்தைக்கு தந்தையை போன்றாகிறார். அவர் அந்த பெண் திரு குழந்தையாக இருக்கிற அந்த பெண் தன்னுடைய மனைவிடத்திலே பால் அருந்திய அந்த குழந்தை பெண்ணாக இருந்தால் பிற்காலத்திலே அவர் திருமணம் செய்யக்கூடாது. எனவே இப்படி இருக்கிற சூழ்நிலையை சரலாசம் பால் குடித்தவுடைய அத்தனை பேர்களுடைய பெயர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னல்லாஹ ஹல்கல் ஹல்க ஃபஜஅலனி மின் கைரிஹிம். அல்லாஹு தஆலா அத்தனை படைப்புகளையும் படைத்தான், அந்த படைப்புகளிலே என்னை சிறந்தவனாக ஆக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சும்மா தஹையரல் கபாயில ஃபஜஅலனி மின் கைரி கபீலத்தின். அதற்கு பிறகு கிளைகளாக அல்லாஹ் மனிதர்களை பிரித்தான், கோத்திரங்களாக பிரித்தான். அந்த கோத்திரங்களிலே என்னுடைய கோத்திரத்தை சிறந்த கோத்திரத்திலே உள்ளவனாக என்னை ஆக்கினான். சும்ம தகையரல் புயூத்த ஃபஜஅலனி மின் கைரி புயூத்திஹிம். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் வீடுகளை அமைத்துக் கொடுத்தான். அந்த வீடுகளிலே என்னுடைய வீட்டை சிறந்த வீடாக அல்லாஹ் அமைத்தான். பான ஹைருஹும் நஃப்சன் வஹைருஹும் பைத்தா. நான் வீட்டாலும் சிறந்தவன் ஆன்மாவாலும் சிறந்தவன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறொரு ஹதீஸிலே சொல்வார்கள், இன்னல்லாஹ ஸ்தஃபா மின் உலதி இப்ராஹிம் இஸ்மாயில. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களிலே இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்தான். வஸ்தஃபா மின் உலதி இஸ்மாயில பனீக்கினானா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலிருந்து பனீக்கினானாவை தேர்வு செய்தான். வஸ்தஃபா மின் பனீக்கினானா குரேஷன், பனி கினானா கிளையிலிருந்து குரேஷியலை அல்லாஹ் குரேஷி குலத்தை தேர்வு செய்தான். வஸ்தஃபா மின் குரேஷின் பனி ஹாஷிம், குரேஷி வர்க்கத்திலே இருந்து பனி ஹாசிமை தேர்வு செய்தான். வஸ்தஃபா அனி மின் பனி ஹாஷிம், பனி ஹாசிம் கிளையிலிருந்து என்னை தேர்வு செய்தான் என்று சொல்லி காட்டுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிபி 570 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 தேதி ரபியுல் அவ்வல் 12 நாளிலே திங்கட்கிழமை அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். பிறந்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே, அவருடைய வீட்டிலே பிறந்தார்கள். அவர்களுக்கு சொந்தமான வீடு அந்த வீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போன போது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் அகீல் என்று சொல்கிறவர் அந்த வீட்டை எடுத்துக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய்விட்டார்கள். அந்த வீட்டை அவர்கள் எடுத்து உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பின்னால் அந்த வீட்டை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அதைத்தான் அகீல் எடுத்துக்கொண்டாரே அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அகீலுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் யூசுஃபுடைய சகோதரர் முகம்மது என்று சொல்லுகிறவர் அந்த வீட்டை விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டோடு அதை சேர்த்துக் கொண்டார். அதற்கு பிறகு ஹாரூன் ரஷீன் மன்னருடைய காலத்திலே அவருடைய தாயார் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை அப்படி விடக்கூடாது என்று சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய வீட்டிலே இருந்து அதை, அந்த சகோதரருடைய வீட்டிலே இருந்து அதை பிரித்து ஒரு பள்ளிவாசலாக கட்டினார். அது நீண்ட நாட்களாக பள்ளிவாசலாகவே செயல்பட்டது. அதற்கு பிறகு சவுதி அரசாங்கம் வந்த பின்னால் அந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கி அந்த இடிபாடுகளுக்கிடையே மக்காவுடைய லைப்ரரியை அங்கே ஏற்படுத்தினார்கள். இன்று அது லைப்ரரியாக இருந்து கொண்டிருக்கிறது, நூலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுக்கும் ஒரு வரலாறு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்த அத்தனை இடத்திற்கும் வரலாறு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்று பெயர் சூட்டியவர் அப்துல் முத்தலிப் ஆவார். நமக்கெல்லாம் பெயர் வச்சது யார் என்று நினைவே இருக்காது. ஏன், நமது பிள்ளைகளுக்கு பெயரை வைத்தவரை கூட நமக்கு நினைவு இருக்காது, மறந்து போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் வைத்தவர் அப்துல் முத்தலிப் அவர்களது பாட்டனார் முகமது என்று பெயர் வைத்தார். அப்போது கேட்டார்கள், இது நாங்கள் கேள்விப்படாத பெயராக இருக்கிறது, புதிதாக இருக்கிற இந்த பெயரை ஏன் சூட்டுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் அந்த காலத்தில் வழக்கம் இருந்தது, முன்னோர்களிலே யார் மிக நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ, செல்வாக்கு மிக்கவர்களாக வாழ்ந்தார்களோ, அவர்களது பெயரையே தங்களது பிள்ளைகளுக்கும் சூட்டுவார்கள். அது வழக்கத்தில் இருந்து வந்தது. அதற்கு மாற்றமாக புதிய ஒரு பெயரை சூட்டிய போது அப்படி கேட்டார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? முகம்மது என்ற பெயருடைய என்னுடைய பேரர் கடைசி காலம் வரையிலும் அத்தனை மக்களாலும் புகழப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன், எனவே அந்த பெயரை வைத்தேன் என்று சொன்னார்கள். பெயர் வைக்கிற போது கூட ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பெயர் வைக்கப்படுமானால் அது நிறைவேறும். அந்த நோக்கத்தோடு அந்த பெயரை வைக்க வேண்டும். அந்த விஷயத்தை அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகிற போது அந்த வழியை காட்டுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துச் சென்றவர் அப்துல்லாஹ் இப்னு அரீக் என்று சொல்லுகிறவர் ஆவார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மாற்று திசையிலே அழைத்துச் சென்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா என்பது வரலாறிலே பதிவு செய்யப்படவில்லை. அப்துல்லா பின் அரீகா என்பவர் தான் அழைத்துச் சென்றார். போகின்ற வழியிலே கடுமையான பசி ஏற்பட்டது. நான் முன்பு கூட இந்த வரலாற்றை சொல்லியிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் போய்க் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பசி தாகம் பயணத்திலே அங்கிருந்து பார்த்தபோது ஒரு குடிசை தெரிந்தது. அந்த குடிசையிலே சென்று ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கலாம் என்று சொல்லி அந்த குடிசைக்கு போய் விசாரித்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த தாயார் நல்ல குணமுடையவர். யாராவது வழிப்போக்கர்கள் அந்த வழியிலே வந்தால் பயணிகளாக இருக்கிற அவர்களை இறங்க வைத்து தன்னிடத்தில் இருக்கிற உணவுகளை அவர்களுக்கு கொடுத்து பரிமாறுகின்ற தன்மையுடையவர். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிற போது அவர்களிடத்தில் எந்த உணவும் அவரிடத்தில் இருக்கவில்லை. அவர் சொன்னார், உங்கள் இருவருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லையே என்று கை செய்தப்பட்டார். அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்தார்கள். அந்த வீட்டிலே ஒரு ஓரத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி கட்டப்பட்டிருந்தது. அதை விசாரித்தார்கள். இந்த ஆடு என்ன என்று கேட்டார்கள். ஆமாம், இது ரொம்ப பலகீனமானது, இது மற்ற ஆடுகளோடு சேர்ந்து மேய்வதற்கு போக முடியாத காரணத்தினால் என்னுடைய கணவர் அதை வீட்டிலே விட்டுவிட்டு போய்விட்டார் என்று சொன்னார்கள். இப்படியானால் நாங்கள் அதிலே பால் கறக்கட்டுமா என்று கேட்டார்கள். இந்த அம்மையார் சொன்னார், அந்த ஆட்டிலே எப்படி பால் வரும்? அதே சிறிய குட்டி, இரண்டாவது பலகீனமானது, அதில் எப்படி பால் கறக்க முடியும்? நான் கறந்து கொள்கிறேன், அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது முபாரக்கான கரத்தினால் அந்த மடுவை கீழே இழுத்து அதிலிருந்து பால் கறந்தார்கள். ரசூலுல்லாஹ்வும் குடித்தார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குடித்தார்கள். அந்த அம்மையாருக்கும் புகட்டினார்கள். அதற்கு பிறகு வீட்டில் இருக்கிற பாத்திரத்திலே அந்த பாலை நிரம்ப அதிலே நிரம்ப வைத்து விட்டு வந்தார்கள். அந்த தாயாருடைய பெயர் உம்மு மாம்பத் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஒரே ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொடுத்தார், பசியாற்றினார், அந்த தாயாருடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனித்த ஒட்டகங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மூன்று ஒட்டகங்கள் முக்கியமானவை. அதிலே கசுவா என்கின்ற ஒட்டகத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதுபோல ஏழு குதிரைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் ஒரு குதிரையை வாங்குவதற்காக வேண்டி ஒரு வியாபாரியிடத்திலே விலை பேசினார்கள். விலை முடிவாகிவிட்டது, இப்போது நான் பணம் எடுத்து வரவில்லை, வீட்டுக்கு வா, நான் பணத்தை தருகிறேன் என்று சொல்லி அந்த வியாபாரியை அழைத்துக் கொண்டு தங்களுடைய இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிற போது இடையிலே ஒரு மனிதர் குறுக்கிட்டு, இந்த குதிரை எனக்கு விலைக்கு கொடுத்து விடு என்று கேட்க, அந்த வியாபாரியோ ரசூல்லாவை விட்டுவிட்டு, ரசூல்லாவிடத்தில் ஒப்பந்தம் செய்ததை விட்டுவிட்டு அவரோடு வியாபாரம் பேசிக் கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதைத்தான் எனக்கு விற்று விட்டாயே, அதற்கு பிறகு அவரிடத்திலே போய் விலை வீசிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டபோது, இல்ல இல்ல, வியாபாரம் முடியல, நீங்க இன்னும் பணம் தரவில்லை என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வியாபாரம் முடிந்து விட்டது, வீட்டுக்கு வா, பணம் தருகிறேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன்,
என்று சொன்னபோது இல்ல இல்ல வியாபாரம் முடியல என்று சொன்னார். செல்லல்லாஹு வியாபாரம் முடிந்து விட்டது என்று சொன்னபோது அதற்கு யார் சாட்சி என்று கேட்டார். அந்த இடத்திலே ஹுசாமா என்று சொல்லுகிற ஒரு சஹாபி அந்த இடத்திற்கு வந்தார். விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த வியாபாரியிடத்திலே சொன்னார், நான் சாட்சி சொல்லுகிறேன், இது ரசூலுல்லாஹ்வுக்கு நீ விற்றுவிட்டா வியாபாரம் முடிந்து விட்டது என்று சொன்னார். அவனு வேற வழி இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்திலே குதிரையை கொடுத்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசைமாவிடத்திலே கேட்டார்கள், நாம் வியாபாரம் பேசுகிற போது நீ இருக்கவில்லையே, எப்படி சாட்சி சொன்னார் என்று கேட்டார்கள். நான் நாங்க பேசுகிற போது நீ இருக்கவில்லை, வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிற போதுதான் நீ வந்தாய், நான் சாட்சி அளிக்கிறேன் என்று எப்படி நீ சொன்னாய் என்று கேட்டபோது ஹுசைமா சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு வேதம் இறங்குகிறது என்று சொல்கிறீர்கள், அந்த வசனங்களை ஓதி காட்டுகிறீர்கள், நான் நம்புகிறேன். மறுமை நாள் இருக்கிறது, சுவன நாகரம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், அதை நான் நம்புகிறேன். எத்தனை எத்தனையோ பெரிய விஷயங்களை நம்புகிற போது அற்பமான இந்த குதிரையினுடைய விஷயத்தில நீங்கள் பொய் சொல்ல போகிறீர்கள், நிச்சயமாக அது நடக்காது இருக்காது என்று சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன், எனவேதான் நான் சாட்சி சொன்னேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு ஹுசைமாவை பார்த்து சொன்னார்கள், ஹுசைமாவே இனி மேற்கொண்டு நீ இரண்டு சாட்சிகளுக்கு சமம் என்று சொன்னார்கள். இரண்டு பேர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஷரியத் சொல்கிறது, ஆனால் ஹுசைமா இருந்தால் அவர் ஒருத்தர் சாட்சி சொன்னால் போதும், இரண்டு சாட்சிகளுக்கு சமம். திருக்குர்ஆன் வசனங்களை பதிவு செய்கிற போது எல்லா வசனங்களுக்கும் இரண்டு சாட்சிகள் சாட்சியம் அளிக்க வேண்டும். 6666 வசனங்களும் பதிவு செய்கிற போது பதிவு செய்கிறவர் இரண்டு சாட்சியோடு பதிவு செய்ய வேண்டும். இந்த வசனம் இறங்குகிற போது நான் இருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியிருக்கிறார்கள் என்று இரண்டு பேர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். திருக்குர்ஆனில் ஒரே ஒரு வசனம் சூரத்து தௌபாவிலே கடைசியாக வருகின்ற வசனம், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்துன் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமின் ரவுஃபுர் ரஹீம் என்று சொல்லுகிற இந்த வசனத்திற்கு ஒரே ஒரு சாட்சி தான் இருந்தார், இரண்டு சாட்சிகள் கிடையாது. அந்த ஒரு சாட்சி யார் என்று சொன்னால் ஹுசைமா. ஹுசைமாவுடைய ஒரு சாட்சியத்தை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வது, எல்லா வசனங்களும் இரண்டு சாட்சிகளாக இருக்கின்றனவே என்று சொன்ன போது உமர் அல்லா தாலாஹு வந்து சொன்னார்கள், ஹுசைமாவுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குறித்து இரண்டு சாட்சிகளுக்கு சமமானவர் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி காட்டினார்கள். வாழ்நாளிலே ஏதோ ஒரு நேரத்திலே ஏற்பட்ட ஒரு சிறிய நிகழ்வு பிற்காலத்திலே உஸ்மான் அஃபான் அல்லாஹ்வுடைய காலத்திலே அது எந்த அளவுக்கு உறுதி செய்யப்படுகிறது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதிக ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிறைந்தவையாக இருக்கும் என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது வஃபாத் ஆன நேரத்திலே அவர்கள் மேலே போட்டிருந்த துணி இருக்கிறதே அது யமன் நாட்டைச் சேர்ந்த ஹிபரா என்கின்ற போர்வை ஆகும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே போட்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபனிடுகிற போது யமன் நாட்டைச் சேர்ந்த பருத்து துணியால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்மையான கபனிடப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பாட்டுகின்ற வேலையில் ஈடுபட்டவர்கள் 6 சஹாபாக்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபலர் அலி அல்லா தலான்ஹு, ஹுசம் ரலி அல்லாஹு தலான்ஹு, ஷக்ரான் என்கின்ற ரசூல்லா இஸ்லாஸ்மர்கள் முன்னால் அடிமை, உசாமா ரலி அல்லா தலான்ஹு, அவுஸ் ரலி அல்லாஹு தலான்ஹு ஆகிய 6 பேர்களும் ரசூலுல்லா இஸ்லாஸ்மர்களை குளிப்பாட்டினார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ்ஸ்மர்களுக்குடைய அந்த நீரை குளிப்பாட்டுவதற்கான நீரை கொண்டு வரப்பட்டது சாதுபின கைசமா என்று சொல்கிற சஹாபியினுடைய தோட்டத்திலே இருக்குகின்ற ஹர்சு என்கின்ற கிணற்றிலே இருந்துதான் நீரை கொண்டு வந்து குளிப்பாட்டப்பட்டது. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே அதிகமாக அந்த கிணத்திற்கு சென்றால் அந்த கிணத்தினுடைய நீரை அருந்தாமல் வரமாட்டார்கள். எனவே கடைசி நேரத்தில் அந்த நீரை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய உடலை குளிப்பாட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய இறுதி நேரம் வரையிலும் எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, எதுவுமே விடப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு செய்தார்களா, அது எப்படி இருந்தது? ரசூலுல்லா மோதிரம் அணிந்தார்கள், எந்த கையிலே எந்த விரலிலே மோதிரம் அணிந்தார்கள், எப்படி மோதிரம் அணியவார்கள், எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றிலே நீங்கள் எந்த மனிதருடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு பதிவுகளை பார்க்க முடியாது, இவ்வளவு பதிவுகளை யாரிடத்திலும் நாம் காண முடியாது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனை பாதுகாப்பதைப் போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வையும் பாதுகாத்து விட்டான். ஒரு காலத்திலும் அதை அழிக்க முடியாது. எத்தனை எத்தனை ஆய்வாளர்கள் எவ்வளவு எவ்வளவு புரட்டுத்தனமான கதைகளை கொண்டு வந்தாலும் ரசூலுல்லாஹி மீது உள்ள அந்த உண்மை வரலாறுகள் ஒருபோதும் அழியாது. திருக்குறானுக்கு எப்படி அதனுடைய வசனங்களை மாற்ற முடியாதோ, திருக்குறானுடைய வசனங்களிலே இருக்கிற ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாதோ, அதுபோல சல்லல்லாஹுவின் வாழ்க்கையினுடைய எந்த அம்சத்தையும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலா அந்த வரலாறை உதவி செய்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை படிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், கேட்பதன் மீது ஆர்வப்பட வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும். நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும். வெறும் 15 ரூபாய் விலைக்கு கூட ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு புக்குகள் தமிழிலே கிடைக்கின்றன. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 பக்கம் 4 பக்கம் படித்து படிப்பதன் மூலமாக பெருமானாருடைய வரலாறு என்ன என்று நமக்கு விளங்கிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகிலே நாம் வாழுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்வை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக, மறுமையிலே அவர்களது சிபார் ஷபாத் என்கின்ற மகத்தான அந்த சிபாரிசை பெறுகிற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல கொடுங்கள்.